நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நாட்டில் 1943 நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து அடுத்த வருடத்திற்குள் உருவாக்கப்பட்ட கட்சி ஆஸ்திரேலிய லிபரல் கட்சி. ஆஸ்திரேலிய லிபரல் கட்சி குறித்து பேசுவதென்றால் சர் ராபர்ட் மென்சீஸ் குறித்து கருத்து சொல்லாமல் தவிர்க்க முடியாது. அவரை போன்று வேறு எந்த ஆஸ்திரேலியரும் புகழோ செல்வாக்கோ பெற்றதில்லை. ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மிக நீண்ட காலம் கடமையாற்றியவர் என்ற பெருமைக்குரிய ராபர்ட் மென்சீஸ் லிபரல் கட்சியை உருவாக்கி ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மிக நீண்ட காலம் கடமையாற்றியவர் மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சாரங்களின் போது லிபரல் கட்சி வேட்பாளர்களால் மிக அதிக அளவில் மேற்கோள் காட்டப்படுபவர். 1939 முதல் 1941 வரையிலும் பின்னர் 1949 முதல் 1966 வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 18 வருடங்கள் 5 மாதங்கள் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக பணிபுரிந்தவர் ராபர்ட் மென்சீஸ். ஐரோப்பாவில் போர் ஆரம்பமாகிய காலத்தில் முதல் தடவையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது அவர் யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டி என்ற கட்சியின் தலைவராக இருந்தார். அந்த கட்சி 1944 செயலிழந்து போக லிபரல் பார்ட்டி என்ற கட்சியை ஆரம்பித்தார் ராபர்ட் மென்சீஸ். வெள்ளையர்களை மட்டும் இந்த நாட்டில் அனுமதிப்பது என்ற ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசியை அறிமுகப்படுத்திய 1901 குடிவரவு கட்டுப்பாட்டு சட்டத்தின் வலுவான பாதுகாவலராக அவரும் அவர் தலைமையில் இயங்கிய லிபரல் கட்சியும்
இருந்தன. I don't want to see reproduced in Australia the kind of problem they have in South Africa or in America or increasingly in Great Britain. I think it's been a very good policy and it's been of great value to us.
ஆஸ்திரேலிய அரசியலில் மற்றொரு முக்கிய பிரமுகர் மல்கம் ஃப்ரேசர். 1975 முதல் 1983 வரை லிபரல் கட்சி தலைவராகவும் பிரதமராகவும் கடமையாற்றியவர். இந்நாட்டின் மிக மோசமானதொரு அரசியல் நிகழ்வு மூலம் நேரடியாக பயனடைந்தவர் அவர். 1975 அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் எதிர்கட்சியில் இருந்த இவர் அரசில் இருந்த லேபர் கட்சி முன்வைத்த எந்த சட்ட முன்வடிவையும் நாடாளுமன்றத்தில் நடைமுறைக்கு வராதபடி எதிர்த்தார். அதனால் பிரதமராக இருந்த கஃப் விட்லம் அவர்களை நவம்பர் 11 கவர்னர் ஜெனரல் சர் ஜான் கர் பதவி நீக்கம் செய்தார். அது மட்டுமல்ல, மல்கம் ஃப்ரேசரை இடைக்கால பிரதமராக நியமனம் செய்தார். பொருளாதார ரீதியாக பழமைவாத கொள்கைகளை கொண்டிருந்தாலும் சமூக ரீதியாக முற்போக்கான கொள்கைகளை ஆதரித்த மல்கம் ஃப்ரேசர் அரசு லேபர் கட்சி முன்னெடுத்த குடும்ப நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட், ஸ்பெஷல் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் போன்றவற்றை நிறுவியது மட்டுமின்றி கிரேட் பெரிய ரீஃப் என்ற பவளப்பாறை பகுதியை பாதுகாக்கப்பட்ட இடம் என்று அறிவித்தது. ஆஸ்திரேலியாவின் இரண்டாவது நீண்டகால பிரதமர் மற்றொரு லிபரல் கட்சி தலைவர் ஜான் ஹாவர்ட். 1996 முதல் 2007 வரை பிரதமராக பொறுப்பேற்றிருந்த ஜான் ஹாவர்ட் போர்ட் ஆத்தரில் நடந்த படுகொலைக்கு பின்னர் கடுமையான துப்பாக்கி சட்டங்களை கொண்டு வந்தார். பூர்வீக மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டிருந்த அபரிஜினல் அண்ட் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலண்டர் கமிஷனை நீக்கியது மட்டுமல்ல, புகலிடம் கோருவோர் குறித்த புதிய பார்வையை ஜான் ஹாவர்ட் உருவாக்கினார்.
It's about this nation saying to the world, we are a generous, open-hearted people, taking more refugees on a per capita basis than any nation except Canada. We have a proud record of welcoming people from 140 different nations. But we will decide who comes to this country and the circumstances in which they come.
அமெரிக்காவில் நடந்த செப்டம்பர் 11 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் நடந்த போர்களுக்கு அமெரிக்காவிற்கு ஆதரவளித்தார் ஜான் ஹாவர்ட். ராபர்ட் மென்சீஸ் மற்றும் ஜான் ஹாவர்ட் பிரதமர்களாக இருந்தபோது லிபரல் கட்சிக்கு கிடைத்த மரியாதை 2007 கெவின் ரட் தலைமையில் லேபர் கட்சி வெற்றி பெற்றதிலிருந்து சரிந்தது. அந்த காலத்தில் இரண்டு பெரிய கட்சிகளிடத்தும் தலைமைத்துவம் குறித்த உறுதியற்ற தன்மை காணப்பட்டது. 2013 செப்டம்பர் மாதம் டோனி அபட் தலைமையில் லிபரல் கட்சி மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைத்தது. ஆனால் லிபரல் கட்சியின் தலைமை தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்டிருந்தது. தலைமை பொறுப்பிற்கு மல்கம் டர்ன்புல் செப்டம்பர் 2015 சவால் விட்டார். அவரது தலைமைக்கும் ஆகஸ்ட் 2018 மற்றொரு சவால் விடப்பட்டது. உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் மேற்கொண்ட சவால் ஒரு முறையல்ல, இரண்டு முறைகள். அதனால் லிபரல் கட்சி ஆட்சியில் இருந்த இரண்டு தவணைகளில் மூன்றாவது பிரதமராக அப்போதைய கருவூல காப்பாளர் ஸ்காட் மோரிசன் தேர்வானார்.
If you have a go in this country, you'll get a go. There's a fair go for those who have a go. That's what fairness in Australia means.
2013 மற்றும் 14 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஸ்காட் மோரிசன் ஆபரேஷன் சவரின் பார்டர்ஸ் என்ற செயற்பாடு மூலம் படகு மூலம் புகலிடம் கோருவோரை தடுத்து நிறுத்துவதை இலக்காக கொண்ட கடுமையான குடியேற்ற கொள்கையை நிறுவியவர். ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆஸ்திரேலிய மண்ணில் மருத்துவ வசதி வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள தடுப்பு முகாமை மீண்டும் திறப்பதாக ஸ்காட் மோரிசன் அறிவித்திருந்தார். அதேவேளை ஆஸ்திரேலியாவிற்கு சட்ட விரோதமாக வருபவர்கள் என்று கருதப்படுபவர்கள் குறித்து ஒரு எச்சரிக்கை காணொலியையும் அவர் வெளியிட்டார்.
The Australian government has zero tolerance for people smuggling and illegal boat travel to Australia. No one who attempts an illegal boat journey to Australia will ever be allowed to settle here.
குடிவரவு அமைச்சராக இருந்த காலத்திற்கும் பிரதமராக பொறுப்பேற்ற காலத்திற்கும் இடைப்பட்ட 2015 முதல் 2018 வரை கருவூல காப்பாளராக ஸ்காட் மோரிசன் பணியாற்றினார். இந்த நேரத்தில் வேலைகள் மற்றும் வளர்ச்சி, தேசிய கடனை நீக்குவோம் என்ற முழக்கங்களுக்கு வாக்காளர்கள் சாதகமாக பதிலளித்தார்கள். வங்கி மற்றும் நிதி சேவை வழங்குவோர் குறித்த ராயல் கமிஷன் விசாரணையை எதிர்த்து பல தடவைகள் அவர் வாக்களித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. லிபரல் கட்சிக்குள் நடந்த உட்பூசல் காரணமாக அந்த கட்சி மேல் இருந்த நம்பிக்கையை சிறிது இழந்திருந்தாலும், லிபரல் கட்சி தலைவராக குறுகிய காலமே பொறுப்பேற்றிருந்தாலும், 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் லிபரல் கட்சியை வெல்ல வைப்பேன் என்ற முனைப்புடன் ஸ்காட் மோரிசன் தேர்தலை எதிர்கொண்டார். அந்த தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெறும் என்று அரசியல் அவதானிகள் பலரும் எதிர்வு கூறினார்கள். ஆனால் வாக்காளர்கள் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். ஸ்காட் மோரிசன் தலைமையில் அவர் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது நாம் அறிந்தது.
I have always believed in miracles. And tonight we've been delivered another one.
இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் லிபரல் நேஷனல் கோவலிஷன் கட்சிகள் குறித்த விவரணம் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த 121 வருடங்களில் 53 வருடங்கள் லிபரல் கட்சியுடன் சேர்ந்த கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் த கண்ட்ரி பார்ட்டி என்று அறியப்பட்ட கட்சி 1913 ஆண்டில் மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் பின்னர் 1920 ஆண்டு முதல் தேசிய அளவிலும் நிறுவப்பட்ட கட்சி பிராந்திய மற்றும் நகரங்களுக்கு அப்பால் வாழும் மக்கள், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி. தனியாக போட்டியிட்டு ஆட்சியமைக்கும் வல்லமை தமக்கு இல்லை என்று உணர்ந்த த கண்ட்ரி பார்ட்டியினர் லிபரல் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார்கள். கட்சியின் பெயர் 1970களில் த நேஷனல் பார்ட்டி என்று மாற்றப்பட்டாலும் லிபரல் கட்சியுடனான கூட்டணி தொடர்கிறது. கூட்டணி அரசில் த நேஷனல்ஸ் கட்சி தலைவர் துணை பிரதமராக பதவி வகிப்பது கூட்டணி தொடங்கப்பட்ட நாட்களிலிருந்து நடந்து வருகிறது. த நேஷனல்ஸ் கட்சி தலைவராக தற்போது பானபி ஜாய்ஸ் கடமையாற்றி வருகிறார். ஊழல்கள் மற்றும் பிற தனிப்பட்ட நிகழ்வுகளின் விளைவாக சில காலம் பதவி விலகி இருந்த அவர் மீண்டும் அந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பது நோக்கத்தக்கது. பிராந்திய இடங்களுக்காக For Regional Australia என்ற முழக்கத்தின் கீழ் த நேஷனல்ஸ் கட்சி செயல்படுகிறது. மேலும் உள்ளூர் வேலைகள் மற்றும் பொருளாதாரத்திற்கு முக்கியமாக ஆஸ்திரேலியாவின் நிலக்கரி தொழிலுக்கு எப்போதும் துணை நிற்கிறது நேஷனல்ஸ் கட்சி.
It's not just we'll shut down the coal industry and everything will be fine and go along as before. It's your nation's second biggest export. And so we have to be balanced in this. You know, this is we are doing our part. We've always done our part, but we have to be tempered and understand quite clearly Now, where our money that we export comes from. And if you start shutting that down, you of course are going to start shutting down your standard of living in Australia.
இந்த 2022 தேர்தலுக்கு முன்னதாக பிராந்திய ஆஸ்திரேலியர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து நேஷனல்ஸ் கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறது. குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் மத்திய பகுதியில் உள்ள ஆலிவ் டவுன்ஸ் நிலக்கரி சுரங்கம் போன்ற புதிய நிலக்கரி சுரங்கங்களை உருவாக்குவது மற்றும் நாட்டின் வனவியல் தொழிலுக்கு மேலும் ஆதரவளிப்பது என்பனவும் அவர்கள் திட்டத்தில் அடங்கும். காலநிலை மாற்றத்திற்கு அரசுகள் அதிகம் செய்யவில்லை என்ற இளைஞர்களின் எதிர்ப்பு போராட்டங்களைத் தொடர்ந்து 2050 இறுதியில் நிகர உமிழ்வை பூச்சியமாக்கும் இலக்கை நேஷனல்ஸ் கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது.
We're committed to it. We can't be clearer. Both parties of government in the coalition are absolutely committed to moving to net zero by 2050.
இதேவேளை லிபரல் கட்சி இந்த தேர்தலில் முன்வைத்திருக்கும் கொள்கைகள் என்னவென்று பார்த்தால், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, குறைந்த வரிகள், உலக தரம் வாய்ந்த சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல், வீட்டு வசதி மற்றும் அனைவருக்கும் வீட்டு உரிமை, பெண்களின் பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், குழந்தை பராமரிப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு என்பவற்றில் முன்னேற்றம், பாடசாலைகளின் தரத்தை உயர்த்துதல், மேற்கு ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா, தெற்கு ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் சென்ட்ரல் கோஸ்ட் பகுதி என்பவற்றின் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள், எங்கள் சாலைகளில் மக்களை பாதுகாப்பாக வைத்திருத்தல், பூர்வீக மக்கள் அதிகமாக வாழும் அலிஸ் ஸ்பிரிங் என்ற இடத்தில் இளைஞர்களின் குற்றங்கள் மற்றும் சமூக விரோத நடத்தைகளை நிவர்த்தி செய்தல், வனவியல் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் மற்றும் வளங்களை பேணுதல், கிரேட் பெரிய ரீஃப் என்ற பவளப்பாறைகளை பாதுகாத்தல், இணையவழி திருட்டு மற்றும் கொடுமைப்படுத்தலிலிருந்து மக்களை பாதுகாத்தல், தரவு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வளர்த்தல், சிறு மற்றும் குடும்ப வணிகங்களை ஊக்குவித்தல், நமது நாட்டின் இறையாண்மைக்கான பாதுகாப்பு தொழிலை வளர்த்தல், சுற்றுலாத்துறையை கட்டி எழுப்புதல், எ சேஃப் அண்ட் செக்யூர் ஆஸ்திரேலியா நாட்டின் பாதுகாப்பு, திறமையான பணியாளரை உருவாக்க வேண்டிய பயிற்சி வழங்குதல், விவசாயம் மற்றும் மீன்பிடியை ஊக்குவித்தல், நவீன உற்பத்தியை மேம்படுத்தல் என்று பல்வேறு கொள்கைகளை லிபரல் கட்சி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்துள்ளது.
You always have setbacks. You always have imperfect information. I mean, things are tough. And they've been really tough. There's drought, there's floods, there's fire, there's pandemic, there is now war. We're dealing with a world that has never been more unstable since the time of the Second World War. We're dealing with an economy which has more moving parts and more risks, but indeed many, many opportunities that we have to seize. 40,000 people are alive in Australia today because of the way we managed the pandemic. 700,000 people still have jobs and countless numbers of businesses that would have been destroyed. This is why, as we go into this next election, what's firing me up? We're actually in a really strong position.
அண்மைய நாட்களில் பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது என்றும், சொலமன் தீவுகளில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை சீன அரசு மேற்கொண்ட போது லிபரல் கட்சி தலைமையிலான அரசு அதனை தடுப்பதற்கு ஆவண செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.